கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. மூன்றாம் அத்தியாயம், இருவர் இதயம். அருண்மொழிவர்மர் ஆவலோடு ஓசை வந்த இடத்தை பார்க்க வந்தியத்தேவனும் ஆவலோடு நோக்கினார். கலை கருவூலங்கள் மூன்று அங்கே ஒன்று சேர்ந்திருந்தன. வயது முதிர்ந்த பெரியவரும் ஓவியரும் நாட்டிய மகளும் குடிலுக்கு அருகே இருந்த புல்வெளியில் அமர்ந்திருந்தனர். ஓவியர் திரைச்சீலையில் வண்ண ஓவியம் தீட்டிக் கொண்டிருந்தார். இன்பவள்ளி ஓவியர் அருகே வந்து ஏதோ கூறவும் ஓவியர் நகைத்த வண்ணம் தூரிகையால் வண்ண குழம்பு எடுத்து திரைச்சீலையில் பூசினார். அவர் ஏதோ கூறியிருக்க வேண்டும். ஆனால் இன்பவள்ளி மீண்டும் விரைந்து சற்று தள்ளி ஓடி நின்று அபிநயம் பிடித்து நிற்கவும் அந்த நிலையை ஓவியர் வாகீசன் வரைந்தார். போதுமா என்று கேட்பது போன்ற முகப்பாவ தோற்றம் இன்பவள்ளியிடமிருந்து எழுந்ததால் போதும் போதும் என்று வாகீசன் கை அசைக்கவும் இன்பவள்ளி கால் சலங்கை ஒழிக்க மீண்டும் அவர் அருகே ஓடி வந்தாள். முதியவர் இன்பவள்ளியை நோக்கி, மார்கழி மாதத்தில் தமிழகத்திலே இளம் காலையிலே பெண்கள் துயிலிலிருந்து எழுந்து விடுவார்கள் என்று நேற்று சொன்னேன் அல்லவா? அவர்கள் பாடிய பாடல் ஒன்றை நான் முன்பு பாடினேன், அதை மீண்டும் பாடுகிறேன். பொருள் உனக்கு புரிகிறதா என்று பார். புரிந்தால் அதற்கேற்ற உணர்ச்சி நயங்களை நீ புலப்படுத்தி ஆட முடியுமா என்று முயன்று பார் என்றார். காது ஆர்கொழி ஆட, பைம்பூன் கலனாட, கோதை குழலாட, வண்டின் குழாமாட, சீத புனலாடி சிற்றம்பல பாடி, வேதப்பொருள் பாடி, அப்பொருள் ஆமா பாடி, சோதித்திறம் பாடி, சூழ்கொன்றைத்தார் பாடி, ஆதித்திறம் பாடி, அந்த மாம பாடி, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திறம் பாடி, ஆடியேல் ஓர் எம்பாவாய். அவருடைய சொற்கள் சிதையாமல் நடுங்காமல் வெளிவந்தன. வயதிற்கு ஏற்ற முதுமையை உடலிலும் காணோம். அவர் பாடும் பொழுது சிறு நடுக்கம் ஒன்றை தவிர வார்த்தைகளிலே எந்தவித சிதைவையும் காணவில்லை. அவர் பாடினார். பாட்டின் பொருளை முன்பாகவே அறிந்தவள் போல் இன்பவள்ளி ஒரு கணம் கூட தாமதிக்காது அதற்கேற்ப ஆடத் தொடங்கினாள். அவள் ஆடிக்கொண்டிருக்கும் போதே திடீர் என்று வாகீசன் விரைந்து அவள் அருகே ஓடினான். அவள் கரத்தை பிடித்து நிறுத்தி, இன்பவள்ளி, அப்படியே சற்றனில் இந்த தோற்றத்தை நான் இதுவரையில் கண்டதில்லை. மனக்கண்களிலே நான் எவ்வளவு முறை சிவ தாண்டவம் ஒன்றை உருவகப்படுத்திக் கொள்ள நினைத்தும் இயலாமல் போய்விட்டது. அதனால் இப்பொழுது நான் காணும் இந்த தோற்றத்தை விட்டுவிட என் மனம் ஒப்பவில்லை. இன்பவள்ளி, சற்று அப்படியே எனக்காக நிற்கிறாயா என்று கேட்டு புதிய துறைச்சலை ஒன்றை எடுத்து சட்டத்திலே விரைந்து கட்டி கூர்மையான காவி கோட்டால் அவள் நிற்கும் நிலையை சிவநடன தோற்றத்தின் வரி வடிவமாக்க தொடங்கினார். அருண்மொழி அந்த காட்சியை கண்டார். அவள் சற்று முன்பு ஆடிய பொழுது அவள் அங்க அசைவுகளையும் இத்தனை ஆண்டு இடைக்காலத்திலே அவள் அழகு பெரும் பொலிவோடு பூத்து மலர்ந்திருப்பதையும் அவள் முகம் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை நொடியிலே புலப்படுத்துவதையும் கண்டு உள்ளுக்குள்ளேயே மகிழ்ச்சி ஊற்றாலும் வெளியே சொல்லிக் கொள்வதற்கு முடியாமல் பெருமூச்சாக வெளியிட்டார். அதே மூச்சு தனக்கும் அவளுக்கும் உள்ள இடைவெளியை புலப்படுத்தும் ஏக்க மூச்சாக இருந்தது. இன்பவள்ளியை வாகீசன் நீண்ட நாள் பழகியவன் போல் தொட்டு பேசுவதால் ஏற்பட்ட பொறாமை மூச்சாக இருந்ததா? அஜந்தாவில் இருந்து திரும்பிய பிறகு தன்னை வந்து காண வேண்டும் என்னும் ஆவல் இல்லாமல் இன்பவள்ளி பொழுதை கழிக்கின்றாள் என்பதால் ஏற்பட்ட ஆத்திரமூச்சாக இருந்ததா என்பதை யாராலும் அறிய முடியாது. அருண்மொழியின் பெருமூச்சு வந்தியத்தேவனை அவர் முகத்தை ஏறிட்டு பார்க்க செய்தது. தன் நிலையை வல்லவரையர் புரிந்து கொண்டு வேறு விதமான பொருள் கொள்ளப் போகின்றாரோ என்று நாணமுற்று வந்தியத்தேவனின் முகத்தை திரும்பி பாராது அருண்மொழி தன் முகத்திலே பிரதிபலிக்கும் எதைய ஒளியை மாற்ற விரும்பி மெல்ல புன்முறுவல் பூத்தார். பெருமூச்சு விட்டால் நீங்கள் வந்திருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டு திரும்பி பார்க்க மாட்டார்கள். அதற்கு மாறாக நான் கணிக்கட்டுமா? காலை பணியால் தொண்டை கட்டி கொண்டிருக்கிறது, அந்த கிழவனை போல் பாட்டு பாட முடியுமா என்றார். அவர் தோளை தட்டி அருண்மொழி சைகை செய்து, அவர்களுடைய வேளையில் நடுவே நாம் புகுந்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றார். கருமமை கண்ணாக இருக்கும் அவர்கள் நம் பக்கம் பார்த்து வா என்று அழைக்கும் வரையில் நாம் சும்மா இருக்க முடியுமா? பொழுது ஏறிக்கொண்டே போகிறது என்று வந்தியத்தேவன் ஆகாயத்தை நோக்கி கதிரவன் செல்லும் கதியை பார்க்கவும் அருண்மொழிவர்மர் ஒன்றும் பேசாமல் சிறிது நேரம் மூன்று கலைஞர்களின் சுறுசுறுப்பான அலுவல்களை பார்த்துவாறு நின்று கொண்டிருந்து விட்டு சற்றென்று திரும்பினார். அவருடைய போக்கு வல்லவரையருக்கு புரியவில்லை. ஏன் திரும்புகிறார் என்று கேட்காமல் அவரும் அருண்மொழியை பின்தொடர்ந்தார். சிறிது நேரம் கழித்து வல்லவரையர் கேட்டார், ஏன் திரும்பிவிட்டீர்கள் என்று? நாம் வந்தது தெரிய வேண்டாம், திரும்புவதும் தெரிய வேண்டாம், நாம் கலை நிகழ்ச்சியை ரசிப்பதற்காக இங்கு வந்தோம் என்று அருண்மொழி கேட்டார். இல்லை என்றார் வல்லவரையர். அப்படி என்றால் இங்கே தாமதிப்பதன் நோக்கம் என்ன என்று கேட்டார் அருண்மொழி. கலையை ரசிப்பதற்காக மட்டும் தாங்கள் இங்கே தங்கி தாமதிப்பது என்றால் நேரத்தை வீணடிப்பது போல். ஆனால் பல ஆண்டுகள் கழித்து பிரிந்திருந்த இருவரை சந்திக்க வைக்கப் போகிறோம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தேன், அது ஏனும் நடவாது போல் இருக்கிறது என்று வல்லவரையர் வருத்தப்பட்டார். அருண்மொழி மெல்ல சிரித்தார்.
சில பொருட்களை பிரிந்தால் மீண்டும் காண வேண்டும், அடைய வேண்டும் எனும் ஆவலிலே மற்ற வேலைகளை கவனிக்காமல் பொழுதை கழிப்பவர்களே உண்டு. பிரிந்த பொருளை மீண்டும் எப்பொழுதாவது சந்திப்போம் எனும் ஓர் ஆசையால் மனத்தின் ஒரு மூலையிலே அந்த நினைப்பு பாதிக்கப்பட்டு மற்றவற்றை கவனித்துவிட்டு செல்லலாம் என்று குணமுடையவர்களும் உண்டு. இன்பவள்ளியை சந்திக்க வைக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணியது நியாயம்தான். ஆனால் அவர்களுடைய அமைதியான கலை வாழ்க்கையில் நாம் இப்பொழுது இடைப்பட்டு அதை குலைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடக் கூடாது. மேலும் இப்பொழுது நாம் ஏற்று வந்துள்ள பணியோ மிகவும் அவசரமானது, அவசியமானது. இந்த நிலையில் மனக்குளத்தை சரண அலைகளுக்கு உட்படுத்தி வேதனைப்படுத்த விரும்பவில்லை வல்லவரையரே, விரைந்து வாரும். நாம் வந்த சுவடு தெரியாமல் திரும்பி விடுவோம். இன்பவள்ளியை இப்பொழுது நான் பார்த்ததாகவே மனத்திலே எள்ளளவும் நினைக்கவில்லை. வாரும் வாரும், பொழுது சாய்வதற்குள் திருநாராயணபுரத்தை சென்றடைவோம் என்று சொல்லி வல்லவரையர் மறுபேச்சு பேச விடாமல் அருண்மொழி விரைந்தார். குதிரையின் மீது செல்லும் போது வல்லவரையர் ஏதும் பேசவில்லை, அருண்மொழியும் எந்த பேச்சையும் எடுக்கவில்லை. அந்த சாலையில் குதிரையின் குளம்படி ஓசையை தவிர மற்றொரு ஓசை வெளியே கேட்குமானால் அது இருவரின் இதய ஒளியாகத்தான் இருக்க முடியும். அவர்கள் இருவரும் திருநாராயணபுரத்தை அடையும் பொழுது நன்றாக இருட்டிவிட்டது. அந்த வேளையில் ஏரிக்கரை அருகே இருந்த மண்டபத்தில் தங்கியிருப்பதை தவிரவும் வேறு எதுவும் அவர்களுக்கு தோன்றவில்லை. பனிப்படலம் வானத்துக்கும் பூமிக்கும் மெல்லிய போர்வையை போர்த்தினார்போல் நன்றாக கவிழ்ந்து பரவ தொடங்கிவிட்டது. அவர்களுக்கு முன்பே மண்டபத்தில் சிலர் தங்கியிருந்தனர். பெரும் மாளிகையில் பஞ்சுமெத்தையில் பணியாட்கள் சூழ்ந்திருக்க, குளிர் தெரியாத வண்ணம் சாளரத்து கண்களை அடர்ந்த திரைகளால் மறைத்திருக்க, துயிலுற வேண்டிய இளவரசர் பராந்தக மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த மண்டபத்தில் வெறும் தரையில் கையை தலையணையாக்கி படுத்துக் கொண்டிருந்தார். வல்லவரையர் மட்டும் அந்த மாதிரியான இடத்திலே படுக்கக்கூடியவரா? அவர் வாழ்நாளிலே இளம் பருவத்தில் வேண்டுமானால் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய பரம்பரை எல்லாம் அவ்வாறு இடர்படுவதற்கு பழகப்பட்டிருக்கவில்லை. நந்திபுரத்து அரண்மனையில் அவர் பாதங்களை இளைய பிராட்டியார் வருட பஞ்சனையில் படுத்திருக்க வேண்டியவர் இங்கே மண்டபத்து மேல் விதானத்தை பார்த்த வண்ணம் படுத்துக் கொண்டிருக்கின்றார். அருகே இருந்த வீர நாராயண பேரேரி என்று அழைக்கப்படும் கடல் போன்ற ஏரி நீர் தள்ளிம்பி நின்று கலங்கள் வழியாக வழிந்து ஓடுவதால் ஏற்படும் ஓசை அந்த அமைதியான இரவில் கேட்டது. இங்கோ ஓரிரு திசை தப்பிய பறவைகள் கூச்சலிடுவது கேட்டது. திருநாராயணபுரத்து விண்ணகர கோயிலில் அர்த்த ஜாம பூஜையும் முடிவடைந்து கோயிலை தாழிட்டு பிரசாதத்தை கொண்டு செல்லும் பட்டர்களின் பேச்சரவம் கேட்டது. அருண்மொழி நினைத்திருந்தால் பட்டரை கூவி அழைத்து அவர் கையில் இருக்கும் பிரசாதத்தை வாங்கி பசியை போக்கியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லி அழைப்பார்? அந்த சமயத்தில் பட்டரிடம் தன்னை இன்னார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியுமா? இளவரசர் வந்திருக்கின்றார் என்றால் ஊரை விழித்துக் கொள்ளாதா? அதனால் அருண்மொழி ஏதும் பேசாமல் பற்பல சிந்தனைகளில் மனத்தை செலுத்தி சிந்தனை முடிச்சு மெல்ல உறக்கத்தை வரவழைத்துவிடும் என்னும் நம்பிக்கையில் ஆழ்ந்து படுத்தார். அந்த மண்டபத்தில் இன்னும் சிலரும் தலை முதல் கால் வரையில் போர்த்தியவாறு படுத்திருந்தனர். அவர்களுள் சற்று முன்புதான் அந்த ஊருக்கு வந்தடைந்து அந்த மண்டபத்தில் அமர்ந்து கையில் இருந்த சொற்ப ஆகாரத்தை முடித்துக் கொண்ட சங்கர தேவனும் ஒருவன். சங்கர தேவன் இளைய பிராட்டியிடமிருந்து ஓலையை பெற்றுக் கொண்டவுடன் உடனே தன் பயணத்தை தொடங்கிவிடவில்லை. அந்த இரவிலே பயணத்தை தொடங்காமல் பொழுது புலரும் பொழுது தொடங்குவது நல்லது என்ற எண்ணத்தில் தன் இல்லம் நோக்கி ஓய்வு பெற சென்றார். குந்தவை அதை அறிவாள். அதனால் அவள் பணிமகள் சுமதியை அழைத்து சீக்கிரமாகவே வீட்டிற்கு போகுமாறு கூறினாள். இளைய பிராட்டியின் எண்ணத்தை அறிந்து கொள்ளாத சுமதி மாளிகையில் இன்னும் தான் செய்ய வேண்டிய வேலை பல இருப்பதை சுட்டிக்காட்டி குமார அரசர் உறங்குவதற்கு முன் காய்ச்சிய பாலை கொண்டு தரும் பொறுப்பான பணியை தான் மேற்கொண்டிருப்பதையும் நினைவுபடுத்தி அந்த பாலகனுக்கு பாலை கொடுத்து விட்டு செல்வதாக கூறினாள். இளைய பிராட்டி மெல்ல சிரித்துக் கொண்டாள். தான் அவளை உடனே வீட்டுக்கு செல்லுமாறு சொல்லும் காரணம் அறியாமல் இந்த பெண் சுமதி இன்னும் கள்ளம் கபடம் இல்லாதவளாய் இருக்கின்றாளே என்பதை நினைக்கும் போது இளைய பிராட்டிக்கு சிரிப்பு வரத்தான் செய்தது. சங்கர தேவன் நெடுந்தொலைவு வடக்கே பயணம் ஆவதற்கு புறப்படுகிறான். அவனோடு ஓரிரு வார்த்தைகளாவது பேசுவதற்கு ஏற்ற வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வோம் என்பதை அறியாது கடமை ஒன்றையே கருத்தில் கொண்டிருக்கின்றாளே என்று எண்ணி சுருக்கமாக சங்கர தேவன் தன் இல்லத்திலே இரவு தங்கிவிட்டுத்தான் செல்ல போகின்றான் என்பதை அவளுக்கு தெரியப்படுத்துவதற்காக, சுமதி, சங்கர தேவனிடம் நான் ஓலையை கொடுத்திருக்கும் செய்தியை யாரிடமும் மறந்து கூட சொல்லிவிடாதே என்று பேச்சை தொடங்கினார் இளைய பிராட்டி. சுமதிக்கு அப்படிப்பட்ட குணமில்லை என்பது அவளுக்கு தெரியும். என்றாலும் அவள் அப்படி கூறியவுடன் சுமதி நடுங்கிய முகத்தோடு தனக்குள்ள ரகசியத்தை காப்பாற்றும் பொறுப்பை தெரிவிக்கும் நோக்கத்தோடு உடலை ஒருமுறை குலுங்கிக் கொண்டு முகத்திலே பீதி பொங்க, என் உயிர் போனாலும் மாளிகை ரகசியங்களை வெளியிட மாட்டேன் தேவி என்றாள். இளைய பிராட்டி அவள் பேச்சை மெச்சுபவள் போல், எனக்கு தெரியாதா சுமதி? இருந்தாலும் முக்கியமான ஒரு காரியத்திற்காக நான் உன்னை எச்சரிக்கும்படி நேர்ந்தது. மேலும் சங்கர தேவன் இன்றுதான் காலையில் இந்த ஊருக்கு வந்தான். வந்தவுடன் அவனிடமும் முக்கிய ஓலையை கொடுத்து அனுப்புகின்றேன் என்றால் அதிலுள்ள முக்கியத்தை எப்படியாவது பகைவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று கூறியவாறு இளைய பிராட்டி மெல்ல சுமதியை நோக்கினாள். சுமதியின் முகத்தில் வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை morgan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.